السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله واطيعوه، والله تعالى يقول فهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ذلك خير للذين يريدون وجه الله وأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் சர்வலோக இரட்சகனுமாகிய வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், அல்லாஹினுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சுரப்பான் இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹினுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதன் முதலில் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதோடு பிற சகோதரர்களுக்கு அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யாரெல்லாம் முறையாக சரியாக அழகாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் பூர்த்தியான விசுவாசிகளாக இருக்கிறார்கள், மூமின்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளான தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவற்றை மட்டும் நாம் செய்துவிட்டு அடுத்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்துவோமே ஆனால் முழுமையான பூர்த்தியான முஸ்லீமாக ஆக முடியாது, அல்லாஹுடைய பொருத்தத்தை திருப்தியை அடைந்து கொள்ள முடியாது. சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து இந்த இரண்டையும் எதிர்பார்க்கிறார். நாம் தொழுவது போல, நோன்பு வைப்பது போல, ஜகாத்து கொடுப்பது போல எவைகள் அல்லாஹுடைய கடமைகளாக இருக்கிறதோ அவைகளை நாங்கள் முறையாக அல்லாஹ்வை பயந்து செய்வது போல அடுத்தவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, உரிமைகள் என்று சொல்லும் பொழுது, அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லும் பொழுது அது நீண்ட ஒரு பட்டியலாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய கடமை, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன்னுடைய குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒருவர் தன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இப்படி எவ்வளவோ உரிமைகள் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது சகோதரர்களே. இவற்றிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே விசேஷமாக குடும்ப உறவு அதுவும் நாம் பிற சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. குடும்ப உறவை பேண வேண்டும், குடும்பத்தோடு நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும், ஒற்றுமையாக நடக்க வேண்டும், அவர்களுடைய சுக நலங்களிலே சுக துக்கங்களிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒரு ஆணிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டையும் யார் நிறைவேற்றுகிறார்களோ இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்ப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பாருங்கள், குர்ஆனிலே ஃபாஆதில் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல் ذلك خير للذين يريدون وجه الله. நீங்க உங்களுடைய குடும்பத்தினர்களுடைய உறவினர்களுடைய கடமையை கொடுங்கள், உறவினர்களோடு ஒற்றுமையாக இருங்கள், அவர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம், உறவினர்களை துண்டித்து வெட்டி வெறுத்து நடக்க வேண்டாம். உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையையும் அடுத்ததாக ஏழைகள், ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களுக்கு தர்மங்கள் கொடுப்பது, ஜகாத்து கொடுப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் வபுன சபீல் வழிபோக்கர்கள் நிராதரவானவர்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்கள் கொடுங்கள். யார் இவ்வாறு அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்ப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுபவர்களுக்கு அதுதான் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அவர்கள்தான் தேசியர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே விசேஷமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உறவினர்களை பற்றி குறிப்பிடுகிறான், ஏழைகளை பற்றி சொல்லுகிறான், வழிபோக்கர்கள், பிரயாணிகள், நிராதரவானவர்கள் இவர்களை பற்றி சொல்லுகிறார். இவர்களுடைய உரிமைகளை நாங்கள் பேண வேண்டும், அவற்றை நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே உறவு முறை பேணுவது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சகோதரர்களே, ஒரு ஈமான்தாரிக்கு உள்ள முக்கியமான பண்பு அதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யார் அல்லாஹ்வையும் கியாமத்துடைய நாளையும் விசுவாசித்து இருக்கிறாரோ, அல்லாஹ்வையும் கியாமத்துடைய நாளையும் யார் நம்பி இருக்கிறாரோ, பல்யசில் ரஹிமா, அவர் தன்னுடைய குடும்பத்தை அரவணைத்துக் கொள்ளவும் தன்னுடைய குடும்பத்தினர்களோடு நன்முறையிலே ஒற்றுமையோடு நடந்து கொள்ளவும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள், ஒரு ஈமான்தாரிக்கு அடையாளமாக குடும்ப உறவை பேணுதலை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்துக்காக தயாராக இருக்கிறார்கள். ஒரு பிரயாணம் செய்வதற்காக நபி அவர்கள் தயாராகி தனது வாகனத்திலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்தின் கடிவாளத்தை பிடிக்கிறார். நபி அவர்கள் வாகனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய அந்த வாகனத்தின் கடிவாளத்தை பிடித்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த நபர் ஒரு கேள்வி கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், அக்பிர்னி பிமா யுகர்ரிபுனி மினல் ஜன்னா வ யுபாஇதுனி மினல் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை சொர்க்கத்துக்கு சமீபமாக்கி சொர்க்கத்தின் பக்கம் என்னை நெருக்கி நரகத்திலிருந்து என்னை தூரமாக்குகின்ற ஒரு செயலை, ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லுகிறார் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. சகோதரர்களே, இவர் கேட்கக்கூடிய வினா, இவர் கேட்கக்கூடிய கேள்வியை சிந்தித்து பாருங்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு அமலை கற்றுத்தர வேண்டும், அந்த அமலை நான் செய்வதன் மூலமாக அவை என்னை சொர்க்கத்துக்கு நெருக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கேள்வியை கேட்டதோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அங்கிருந்த நபி அவர்களை சூழ இருந்த அந்த சஹாபாக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் உஃபிக அவ் ஹுதிய, இந்த மனிதர் அல்லாஹ்வின் மூலம் உதவி செய்யப்பட்டிருக்கிறார், நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சொர்க்கத்தின் பக்கம் தன்னை சமீபமாக்குகின்ற, நரகத்திலிருந்து தன்னை தூரமாக்குகின்ற ஒரு நற்காரியத்தை அவர் கேட்கிறார். இது அல்லாஹ்வின் மூலம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக இருக்கிறது. இவர் நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீ சொன்னதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, நீ கேட்டதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு வழிபட வேண்டும். அந்த அல்லாஹுக்கு நீ இணை வைக்க கூடாது. அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதோடு, விசுவாசிப்பதோடு, நம்புவதோடு நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஐந்து நேரம் தொழுது வர வேண்டும். பணம் இருந்தால், வசதி இருந்தால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ரஹீம், உன்னுடைய குடும்பத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய குடும்பத்தை அரவணைக்க வேண்டும், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் இந்த விடயங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, இப்பொழுது அந்த நபர் திரும்பிச் செல்லுகிறார். அவர் திரும்பிச் சென்றதற்கு பிறகு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த நபித்தோழர்களிடத்திலே, சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இன் தமஸ்ஸக பிமா அமர்த்துஹு பிஹி தகலல் ஜன்னா, எந்த விடயங்களை நான் அந்த நபருக்கு சொன்னேனோ அவற்றை அவர் தனது வாழ்க்கையிலே, தனது வாழ்விலே அவர் கடைபிடிப்பாரே, ஆனால் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமலிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தொழுகையோடு, ஜகாத்தோடு, குடும்பத்தோடு நல்ல முறையிலே நடக்க வேண்டும், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உறவினர்களை அனுசரிக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார்கள் என்றால், இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம் அல்லவா சகோதரர்களே. அது மட்டுமல்ல, குடும்ப உறவை தேடுதல், குடும்பத்தினுடைய சுகதுக்கங்களிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வது இருக்கிறது. இது காசு பணத்தால் பெற முடியாத மிகப்பெரிய இலாபத்தை, மிகப்பெரிய லாபங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, உதாரணத்துக்காக சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே கூடுதலான காலம் வாழ வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை இல்லாத சகோதரர்களே, 80 வயதை தாண்டிய ஒரு வயோதிபரிடத்திலே கேட்டால் இன்னும் வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறதாகத்தான் சொல்லுவார். யாருக்கு உலகத்திலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசை இல்லாமல் இருக்கிறது? அடுத்ததாக தன்னுடைய வருவாய் பெருக வேண்டும், தனக்கு கிடைக்கக்கூடிய வருவாய்கள் பெருகி தான் ஒரு செல்வந்தனாக, தன்னுடைய ஏழ்மை மிடுமை எல்லாம் நீங்கி தன்னுடைய வாழ்க்கையிலே செல்வம் கிடைக்க வேண்டும், பரக்கத் அதாவது அபிவிருத்திகள் உண்டாக வேண்டும் என்ற விருப்பம் யாருக்கு இல்லாமல் இருக்கிறது? உலகத்தில் சகோதரர்களே, இந்த இரண்டையும் விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. ஒன்று, வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை; இரண்டாவது, தனக்கு ஹலாலான ரிஸ்க் கிடைக்க வேண்டும், தன்னுடைய வியாபாரத்திலே தொழிலே பரக்கத் உண்டாக வேண்டும் என்ற அந்த ஆசை யாருக்கு இல்லாமல் இருக்கிறது? அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டையும் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமோ, உங்களுடைய உறவு, தாய் மூலமாக வந்த உறவு, தந்தை மூலமாக வந்த உறவு, திருமணத்தின் மூலமாக வந்த உறவு, இப்படி உறவு முறை இருக்கிறதல்லவா, இந்த உறவு முறையை அனுசரியுங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை சந்தியுங்கள், அவர்களுடைய சுகதுக்கங்களை கலந்து கொள்ளுங்கள், முடிந்த அளவு தர்மங்கள் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, மன் ஸர்ரஹு அன் யப்ஸுதல்லஹு ஃபி ரிஸ்கிஹி வ அன் யன்ஸஅலஹு ஃபி அஸ்ரிஹி, யாருக்கு தன்னுடைய ரிஸ்க், தன்னுடைய வருவாய் அதிகமாக வேண்டும் என்று, தனக்கு ஹலாலான ரிஸ்க் கிடைக்க வேண்டும், தன்னுடைய ரிஸ்க் அதிகமாக வேண்டும், தன்னுடைய வருவாய் அதிகமாக வேண்டும் என்றும், தன்னுடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ, யாரு இந்த இரண்டும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று யாரு சந்தோஷப்படுகிறாரோ, வலியசில் ரஹிமா, அவர் தன்னுடைய இனபந்துக்களை, தன்னுடைய குடல்வாய் ஜனங்களை, தன்னுடைய உறவினர்களை அனுசரித்து வாழட்டும், அவர்களோடு ஒற்றுமையாக நடந்து கொள்ளட்டும். இவற்றை அவர் செய்தால் அவருடைய வாழ்நாள் நீடிக்கப்படும், அவருக்கு ரிஸ்குடைய வாயல்கள், அபிவிருத்தியினுடைய அதாவது வருவாயுடைய வாயல்கள் அவர்களுக்கு திறக்கப்படும் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இது எங்களுடைய மார்க்கத்தில் மட்டும் சொல்லப்பட்ட ஒன்று அல்ல, குர்ஆனிலே மாத்திரம் சொல்லப்பட்ட ஒன்று அல்ல, முன்னிய வேதங்களில் கூட ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வேற்றுமையாக வேண்டாம், நீங்கள் அடித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு பிளவுபட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். ஆம் சகோதரர்களே, கவலையான விஷயம், நமது அநேகமான முஸ்லிம்களுடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, வேலைக்காக சண்டை, நிலத்துக்காக சண்டை, காணிக்காக சண்டை, இப்படி சின்ன சின்ன விடயங்களுக்காக சண்டை சச்சரவு செய்து கொண்டு அங்கே நாள் கணக்காக, மாத கணக்காக, வருட கணக்காக கதைக்காமல், அவர்களுடைய ஃபங்க்ஷன்களிலே, அவர்களுடைய விசேஷங்களிலே கலந்து கொள்ளாமல், அவர்களுடைய வீடுகளுக்கு போய் வராமல், இப்படி குடும்பத்தை வெட்டி ஒதுக்கி நடக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை, ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்தோடு நன்முறையில் நடக்க வேண்டும், குடும்ப உறவை பேண வேண்டும் என்ற அந்த போதனை இஸ்லாத்தில் மட்டுமல்ல தௌராத் வேதத்திலேயும் அது எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்தூபும் ஃபித் தௌராத், குர்ஆனுக்கு முன்னாலே இறங்கிய வேதங்கள் தௌராத் வேதத்திலே கூட எழுதப்பட்டிருந்தது. மன் அஹப்ப அன் யுஸாத ஃபி உம்ரிஹி வ யுஸாத ஃபி ரிஸ்கிஹி, யாருக்கு தன்னுடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ, யாருக்கு தனக்கு கூடுதலான ரிஸ்க்கு கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ, அவர் தன்னுடைய உறவினர்களை அரவணைத்துக் கொள்ளட்டும், தன்னுடைய குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருப்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இந்த குடும்பத்தை பேணுதல், குடும்பத்தோடு ஒற்றுமையாக நடந்து கொள்ளுதல் என்ற இந்த விடயம் இருக்கிறது, இது எவ்வளவு பெருமதி வாய்ந்தது என்றால் அல்லாஹ்வுடைய ஆட்சி பீடம், அதற்குத்தான் நாங்கள் அரிசி என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டு இந்த குடும்ப உறவு, இந்த ரிலேஷன்ஸ், இந்த குடும்ப உறவு அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டு வாதாடுமாம். மன் வசலனி வசலஹுல்லா, யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோடு ஒற்றுமையாக இருந்தார்களோ, யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னை சேர்த்துக் கொண்டார்களோ, என்னை அரவணைத்துக் கொண்டார்களோ, அவர்களை அல்லாஹும் சேர்த்துக் கொள்வானாக. யாரெல்லாம் என்னை துண்டித்தார்களோ, யாரெல்லாம் என்னை வெறுத்து துண்டித்து கோபித்து நடந்தார்களோ, அவர்களை அல்லாஹும் வெறுப்பானாக, துண்டிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டு இந்த குடும்ப உறவு சொல்லும் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இன்று நாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே, நமது ஊர்களிலே, நமது நாடுகளிலே ஒற்றுமை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் வாய் நிறைய பேசுகிறோம், பத்திரிகைகளிலே எழுதுகிறோம். இந்த ஒற்றுமை எங்கிருந்து உண்டாக போகிறது? ஒற்றுமை முதலிலே குடும்பத்துக்குள் இருந்து உருவாக வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய குடும்பத்தோடு நல்முறையிலே நடக்க வேண்டும். இன்று அநேக மாணவர்கள் தன்னுடைய தாய் தந்தை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வேறு, அதுபோக அவர்கள் மூலம் வந்த உறவை பகிர்ந்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய அண்ணனோடு சண்டை, தம்பியோடு சண்டை, தன்னுடைய சாச்சாவோடு சண்டை, மாமாவோடு பிரச்சனை, இப்படி அதாவது போலீஸ் அதிகாரிகளிடத்திலே போய் தீர்ப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக சகோதரர்களே நடந்து கொள்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு எவ்வளவு அழகான புத்திமதிகளை சொல்லி தந்திருக்கிறது சகோதரர்களே. யார் குடும்ப உறவை பேணவில்லையோ, குடும்பத்தோடு ஒற்றுமையாக நடக்கவில்லையோ, அவர்களுக்கு சூல் இக்காப், கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நபர் அவரிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அவருக்கு சமுதாயத்திலே அந்தஸ்து இருந்தாலும், அவர் துன்யாவிலேயும் ஆஹிராவிலேயும் அந்த மனிதர் நஷ்டம் அடைகிறார். அதே நேரத்தில் அதிகமான நலவுகளை அவர் இழந்து கொள்கிறார் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால், வாழ்நாள் நீடிக்கப்படுகின்ற அந்த பெருமதி வாய்ந்த விடயம், தனக்கு ஹலாலான ரிஸ்க் அதிகமாகின்ற அந்த விடயம், இவற்றையெல்லாம் அவர் இழக்க நேரிடுவதோடு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்கிறார் என்றும் ஹதீஸிலே வந்திருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் பாருங்கள், ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்தோடு ஒற்றுமையாக நடப்பது எவ்வளவு சிறந்த ஒரு அமல், எவ்வளவு சிறந்த ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை படைத்ததற்கு பிறகு இந்த குடும்ப உறவு இருக்கிறது. இந்த குடும்ப உறவு ஏதோ ஒரு உருவம் பெற்று அல்லாஹுக்கு முன்னாலே எழும்பி நின்றதாம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த குடும்ப உறவு அல்லாஹிடத்திலே கேட்டதாம், யா அல்லாஹ், அநியாயம் செய்பவர்களுக்கெல்லாம், எங்களை வெட்டித்து துண்டித்து நடப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய இடம் அல்லவா இது என்று கேட்டதோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், ஆம், அல்லாஹிடத்தில் தானே உண்மையான தீர்ப்பு இருக்கிறது, நீதமான தீர்ப்பு இருக்கிறது. எனவே இங்கே அதாவது அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அந்த குடும்ப உறவை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானாம், ஏ குடும்ப உறவே, உன்னை யாரெல்லாம் சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை நானும் சேர்த்துக் கொள்கிறேன், உன்னை யாரெல்லாம் துண்டித்து வெறுத்து நடக்கிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுகிறேன், வெறுத்து விடுகிறேன் என்று குடும்ப உறவு சொன்னதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இந்த குடும்ப உறவை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது அல்லாஹ்வுடைய பெயரில் இருந்து, அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் இருந்து வகுக்கப்பட்ட ஒரு பெயர் என்று சொன்னார் சகோதரர்களே. நாங்கள் அதாவது தமிழ் பாஷையிலே உறவு என்று சொல்லுகிறோம், குடும்பம் என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்திலே ரிலேஷன் என்று சொல்லுகிறோம். இதே போல இந்த குடும்ப உறவுக்கு அரபியிலே ரஹிம் என்று சொல்லப்படுகிறது. அரபியிலே ரஹிம் என்று அப்துல் ரஹிம் ரஹிம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரஹிம் என்ற அந்த பெயர் இருக்கிறதே, இது ரஹ்மான் ஈமான் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பெயரிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட வகுக்கப்பட்ட ஒரு திருநாமம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அன ரஹ்மான், நான் ரஹ்மானாக இருக்கிறேன், நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். ஹலத்து ரஹீம், குடும்ப உறவு எனும் அந்த ரஹீமை, அந்த குடும்ப உறவை நான் தான் படைத்தேன், நான் தான் குடும்ப உறவை உருவாக்கினேன். உலகத்திலே ஒற்றுமை உண்டாக வேண்டும் என்பதற்காக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குடும்ப உறவை நான் தான் உருவாக்கினேன். குடும்ப உறவை ஏற்படுத்தி என்னுடைய ரஹ்மான் என்ற பெயரில் இருந்து ஒரு பெயரையும் நான் இட்டிருக்கிறேன், என்னுடைய பெயரில் இருந்து நான் பெயர் வைத்திருக்கிறேன். எனவே யார் குடும்பத்தை சேர்த்துக் கொள்கிறார்களோ, குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ, நானும் அவர் அந்த நபரை சேர்த்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் குடும்பத்தை வெட்டி வெறுத்து ஒதுக்கி நடக்கிறார்களோ, நானும் அவர்களை ஒதுக்கிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ஹதீஸுல் குத்சியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே குடும்ப உறவை பேணுதல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அவர்களை பார்க்கக்கூடாது, அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இல்லையே, அவர்கள் எங்களை நிராகரிக்கிறார்களே என்று பார்க்காமல், சகோதரர்களே ஏதோ நம்முடைய இரத்த பந்தத்துவம் இருக்கிறது, நம்முடைய உறவு என்ற அடிப்படையில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உறவு முறையை பேணி நடந்தார்கள் என்றால், இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலே எதிர்த்தவர்கள் அநேகமானவர்கள் நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அபூலஹப், குர்ஆனிலே பெயர் சொல்லி சுட்டிக்காட்டப்படுகின்ற அந்த அபூலஹப் யார்? நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அல்லவா? நபி அவர்களுடைய சாச்சா, நபி அவர்களுடைய சிறிய தந்தை. சகோதரர்களே, அது போன்று இன்னும் எத்தனையோ அபூல அங்கே இன்னும் எத்தனையோ இஸ்லாத்தை எதிர்த்த நபர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், குடும்பம் என்ற வகையிலே நான் அவர்களை அரவணைக்கிறேன், அவர்களை சேர்த்துக் கொள்கிறேன். அவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகளாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதது வேறொரு பக்கம், ஆனால் குடும்பம் என்ற வகையிலே நான் அவர்களோடு குடும்ப உறவை கொண்டாடுகிறேன், குடும்ப உறவை நான் பேணுகிறேன் என்று அடிக்கடி நபி அவர்கள் சொல்லுவார்கள் சகோதரர்களே. எனவேதான் குடும்ப உறவை பேணுவது என்றால் அவர்களிடத்திலே ஒரு அதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நாங்கள் நடக்கக்கூடாது. இன்னாரோடு நல்லா நடந்தா அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்க எங்களுக்கு கை கொடுப்பாங்க என்று சகோதரர்களே ஒரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து குடும்ப உறவை பேணுதல் உண்மையான குடும்ப உறவு அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், லேசல் வாசிலு பில் முகாஃபி, வாசியை எதிர்பார்த்து, நலனை எதிர்பார்த்து, அவங்க உதவி செய்வாங்க என்பதை எதிர்பார்த்து குடும்ப உறவை பேணாமல், அவர்கள் உங்களை துண்டித்தாலும், அவர்கள் உங்களை வெட்டி நடந்தாலும், அவர்கள் உங்களை புறக்கணித்தாலும், யார் குடும்பத்தை புறக்கணிக்கிறார்கள் இல்லையோ, சேர்ந்து கொள்கிறார்களோ, அவர்கள்தான் உண்மையிலே குடும்ப உறவை பேணுபவர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், ஒரு நபித்தோழர் வருகிறார், வந்து கேட்கிறார், சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்னலி ஃபராபத்தன், எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தாய் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் அவர்களை சேர்த்துக் கொள்கிறேன், அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன், அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து வாழ்கிறார்கள், அவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், நான் அவர்களுக்கு உபகாரம் செய்கிறேன், உதவி செய்கிறேன், அவர்கள் எனக்கு கெடுதி செய்கிறார்கள், நான் அவர்களோடு நல்ல புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறேன், அவர்கள் என்னோடு மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் சகோதரர்களே? நபி அவர்கள் அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், நீ சொல்வது போலேயே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் நீ அவர்களுடைய வாயிலே நெருப்பு தணலை அள்ளி போடுகிறாய், அவர்களுக்கு நீ நெருப்பை உள்ள கொடுக்கிறாய் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை சொன்னார்கள்? அவர்கள் நீ நல்லாக நீ உதவ அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறாய், ஒற்றுமையாக நடந்து கொள்கிறாய், ஆனால் அவர்கள் அதற்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் என்றால் உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, உன்னுடைய இந்த செயலின் காரணமாக. அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று நீ வெறுக்கவில்லை, அவர்கள் அறியாத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று நீ நடந்து கொள்ளவில்லை, நீ நல்ல முறையிலே நடந்து கொள்கிறாய். எனவே உனக்கு அல்லாஹிடத்தில் இருந்து உதவி இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தண்டனை இருக்கிறது என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் சகோதரர்களே, குடும்ப உறவை பேணுதல், குடும்ப குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டாக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அவசரமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை எங்களுக்கு எடுத்துக் கொண்டு வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வரக்கூடிய பாவச் செயல்களில் ஒன்றாக குடும்ப உறவை துண்டிப்பது இருக்கிறது. சகோதரர்களே, நாம் தொழுகையை விட்டு வைக்கலாம், ஏனைய பாவங்களை செய்திருக்கலாம், தௌபா செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை மன்னிக்கிறார். ஆனால் ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது, மா மின் தன்பின் அஹ்ரா அன் யுஅஜ்ஜில் அல்லாஹ் லி ஸாஹிபிஹி அல் உகூபா ஃபி துன்யா. இந்த உலகத்திலே ஒருவர் செய்த குற்றத்துக்காக, ஒருவர் செய்த தவறுக்காக அவசரமாக அல்லாஹ்விடத்திலிருந்து தண்டனை வரக்கூடிய பாவச் செயல்களில் ஒன்றுதான் அநியாயம் செய்வதும் குடும்ப உறவை முறிப்பதும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே அவசரமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய, இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு குற்றமாக குடும்ப உறவை முறிப்பது இருக்கிறது என்றால், சகோதரர்களே, இந்த வருடக்கணக்காக சின்னொரு சண்டை வந்துவிட்டால் அங்கே சொல்லுகிறார்கள், என்னுடைய மையத்துக்கு வர வேண்டாம், என்னுடைய வீட்டு பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டாம், எங்களுடைய வேலைக்குள்ளே எங்களுடைய வளவுக்குள்ளே கால் வைக்க வேண்டாம் என்றெல்லாம் வாய் கூசாமல் தன்னுடைய பெரியப்பாவை பார்த்து, சாச்சாவை பார்த்து, அண்ணனை பார்த்து, தம்பியை பார்த்து, மாமாவை பார்த்து சொல்கிறார்கள் அல்லவா. சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிறது. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் குடும்பத்திலே, தன்னுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளை நாங்கள் சமாதானமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அங்கே குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அநேகமாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்காக காரணம் பொறாமைதான். சகோதரர்களே, பொறாமை இருக்கிறதே, பொறாமையை பற்றி என்று சொல்ல போனால், அண்ணனுடைய முன்னேற்றம் தம்பிக்கு பிடிப்பதில்லை, தம்பியினுடைய முன்னேற்றம் அண்ணனுக்கு பிடிப்பதில்லை, சாச்சாவுடைய முன்னேற்றம் பெரியப்பாவுக்கு பிடிப்பதில்லை, மகனுடைய முன்னேற்றம் இப்படி சகோதரர்களே தந்தைக்கு பிடிப்பதில்லை, இப்படியும் இருக்கிறது. இப்படி பார்க்க போனால் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்வதுதான் குடும்ப உரிமை முறிவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு அதற்கு எதிராக செயல்படுவது பெரும் பாவமாக இருக்கிறது. பொறாமையை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், பிறருடைய முன்னேற்றங்களை கண்டு பொறாமைப்பட வேணாம். லா தஹாஸது அல் ஹஸத் யாக்குலுல் ஹஸனாத். பொறாமை இருக்கிறதே ஒருவருடைய நல்ல காரியங்களை, ஒருவருடைய தொழுகையை, நோன்பை, ஸகாத்தை, ஹஜ்ஜை, ஒருவர் செய்த நல்ல அமல்களை எப்படி நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுமோ இது போன்று கரித்து விடும் என்றார்கள். ஒருவருடைய அமல்களை எல்லாம் அது சாம்பலாக்கி விடும் என்று சகோதரர்களே ஹதீஸ்லே வந்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே அந்த ஜாஹிலியா கால இஸ்லாத்துக்கு முன்னிருந்த அந்த மோசமான குணங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஊர்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதுதான் அல் ஹஸது வல் பஃவா, பொறாமையும் கோபமும் என்றார்கள். கோபித்துக் கொள்வது, பொறாமைப்படுவது, இந்த ரெண்டும் இருக்கிறதே இது கொடிய நோய். முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு முன்பு ஜாஹிலியா காலத்திலே இருந்த அது மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்தை முட்டை அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, ஒருவருடைய தலையை முட்டை அடித்தால் எப்படி அவருடைய தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உதிர்ந்து விடுமோ, இதே போன்று ஒருவருடைய மார்க்கத்தை, ஒருவருடைய தீனை முட்டை அடிக்கக்கூடியதாக இருப்பது பொறாமையும் கோபமும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, பொறாமையால் தான் நாங்கள் பார்க்கிறோம் இன்று குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. பக்கத்து வீட்டாரோடு பொறாமை, தன்னுடைய குடும்பத்தோடு பொறாமை, அவருடைய முன்னேற்றம் பிடிப்பதில்லை. இதன் காரணமாக இன்று என்ன நடக்கிறது என்றால் பெரும் பாவங்கள். சகோதரர்களே, பெரிய பாவங்கள் நடக்கிறது, கொலை நடக்கிறது, கீபத் பேசப்படுகிறது, புறம் பேசுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். அது மட்டுமா, இன்னொன்று சொல்ல போனால் வீட்டுக்கு வீடு, வேலைக்கு வேலை, ஊருக்கு ஊர், இன்னொரு பாவச் செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோழைத்தனமான பாவச் செயல், சூனியம் செய்வது. சகோதரர்களே, சூனியம் என்ற ஒன்று இருக்க இருக்கிறதுதான். அங்கே மந்திரவாதிகளை தேடிச் சென்று சிலரை பற்றி சொல்லி அங்கே மந்திரித்து வந்து வீட்டு முத்தத்திலே கொட்டுவதும் புதைப்பதும் இப்படி சூனியம் செய்கின்ற ஒரு பழக்கம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பெருகிக் கொண்டு வருகிறது. ஆங்காங்கே இருக்கின்ற எந்த அளவுக்கு என்றால் சில முஸ்லீம்கள் சகோதரர்களை தொழுகிறார்கள், மச்சிதோடு தொடர்பு இருக்கிறார்கள், ஆனால் பிறருக்கு சூனியம் செய்வதற்காக அந்நிய மத குருக்களை தேடிச் செல்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத மந்திரவாதிகளிடத்திலே போகிறார்கள், போய் மந்திரித்துக் கொண்டு வந்து அங்கே சூனியம் செய்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மந்திரவாதியிடத்திலே சென்று சூனியம் செய்கின்ற பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டான், மிகப்பெரிய ஒரு குற்றத்தை இழைத்து விட்டான். எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், சமுதாயத்தை நாட்டை ஊரை அழிக்கக்கூடிய ஏழு பாவங்கள் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதில் ஒன்றுதான் சூனியம். சகோதரர்களே, அங்கே வட்டியை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், இணை வைத்தலை பற்றி சொன்னார்கள், ஜினாவை பற்றி சொன்னார்கள். இந்த பாவச் செயல்களுடைய வரிசையிலே சூனியமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சூனியம் செய்வானே ஆனால் அவன் சூனியம் செய்வது நிரூபிக்கப்பட்டு விட்டால், அதாவது லர்பு சாஹிர் ஹத்து சாஹிர் லர்புஹு பிஸ்ஸைஃப். நபி அவர்கள் சொன்னார்கள், சூனியக்காரனுக்கு தண்டனை அவனை வாளால் வெட்டுவதுதான், கொலை செய்வதுதான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் இஸ்லாமிய ஆட்சி நடக்குமானால் அங்கே சூனியம் செய்பவர்களை கண்டுபிடிக்க வேண்டும், மந்திரக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களை விட்டு வைக்கக் கூடாது, கொலை செய்ய வேண்டும். ஆம், நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய ஆட்சி நடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அமைச்சர்கள் தன்னுடைய கவர்னர்கள் அனைவர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். ஆங்காங்கே ஷைத்தான்களிடத்தில் இருந்து மந்திரங்களை கற்றுக்கொண்டு பிறருக்கு சூனியம் செய்கின்ற மந்திரவாதிகளை தேடி பிடியுங்கள், சூனியக்காரர்களை தேடி பிடியுங்கள், அவர்களை தேடி பிடித்து கொலை செய்யுங்கள் என்று தன்னுடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதங்கள் ஆங்காங்கே அந்தந்த பிரதேசங்களிலே போய் சேர்ந்த பொழுது அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே இஸ்லாமிய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வரலாற்றிலே இருக்கிறது. சகோதரர்களே, நபி அவர் அதே போன்று நபி அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு யாரோ ஒருவர் சூனியம் செய்து விட்டார், இன்னார்தான் அவருக்கு சூனியம் செய்தது என்று நிரூபமான பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவரை கொலை செய்யும்படி கட்டளையிட்டார்கள். சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நமக்கு வகுத்து தெளிவுபடுத்தி இமாம்கள் சூனியத்தை பற்றி சொல்லும் பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மந்திரவாதி இடத்திலே போய் மந்திரித்துக் கொண்டு வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு சூனியம் செய்தால் அந்த சூனியத்தினுடைய பிரதிபலிப்பு அது எது செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் பழிக்கிறது, ஆனால் ஒரு சோதனைக்காக அல்ல அதை விட்டு வைத்திருக்கிறான். சகோதரர்களே, எனவே ஒருவர் ஒருவர் இன்னொருவருக்கு சூனியம் செய்து அந்த சூனியத்தின் மூலம் ஏதாவது பாதிப்பு அவருக்கு உயிராபத்து ஏற்பட்டுவிட்டால் அவரை கொலை செய்வதுதான் அவருக்குரிய தண்டனை என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இதை பற்றி சொல்லும் பொழுது சூனியக்காரனை கொலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டப்படி கொலை குற்றத்துக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ளக்கூடிய இந்த சூனியம் சில பகுதிகளிலே வீட்டுக்கு வீடு இது பெருகிக் கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு கோழைத்தனமான ஒரு இழிவான ஒரு செயலாக இது இருக்கிறது? அடுத்தவருடைய முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, நேரடியாக எதிர்க்க முடியாது, அடிக்க முடியாது. எனவே இப்படி ஒரு கோழைத்தனமான வேலையை செய்து தன்னுடைய ஈமானை இழந்து கொள்ளுகிறார்கள், குஃப்ரியத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள். சகோதரர்களே, இவைகள் எல்லாம் அநேகமாக குடும்பங்களுக்குள்ளே நடக்க காரணம் ஆளுக்கு ஆள் பொறாமைப்படுவதுதான். சகோதரர்களே, எனவே குடும்பம் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை அங்கே உண்டாக வேண்டும். குடும்பத்துக்குள் ஒற்றுமை வந்துவிட்டால் அங்கே செழிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற ஒரு கூட்டத்தில் அதாவது அல்லாஹ்வுடைய அதாவது அருள் இறங்காது, அங்கே குடும்ப உறவை முறித்த ஒருவர் அங்கே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது என்பதையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் சகோதரர்களே, ஹதீஸ்லே வந்திருக்கிறது, உங்களுடைய வம்சவழியை தெரிந்து கொள்ளுங்கள், தஅல்லமூ மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குடும்ப உறவை பேணுவதற்காக நீங்கள் உங்களுடைய குடும்பம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்ப உறவை கற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். சில வீடுகளிலே சில பிள்ளைகளுக்கு தன்னுடைய மாமாவை தெரியாது, சாச்சாவை தெரியாது, தன்னுடைய குடும்பத்தை தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் உன்னுடைய பெரியப்பா, இவர்தான் உன்னுடைய சாச்சா, இவர்தான் உன்னுடைய மாமா என்றெல்லாம் குடும்ப உறவை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய அந்த குடும்ப உறவை வளர்க்க வேண்டும், பேண வேண்டும். சகோதரர்களே, இது ஒரு அமலாக இருக்கிறது, இபாதத்தாக இருக்கிறது. எனவேதான் தர்மம் செய்கின்றவர்களுக்கு கூட நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சதக்கா செய்கின்ற பொழுது முதலாவது உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். அஸ்ஸதக்கா அலல் மிஸ்கீன், சாதாரண ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தால் அங்கே சதக்காவுடைய நன்மை மட்டும்தான் கிடைக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்திலே உள்ள ஒரு ஏழையை கண்டுபிடித்து சதக்கா செய்தால் சதக்காவுடைய நன்மை கிடைப்பதோடு குடும்ப உறவை பேணிய அந்த நன்மையும் அவருக்கு கிடைக்கிறது. இரண்டு நன்மைகள் கிடைக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்தை பேணுவது, குடும்ப உறவை பேணுவது, குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருப்பது, அவர்களுடைய சுக நலங்களிலே துக்கங்களிலே பங்கெடுத்துக் கொள்வது ஒரு இபாதத் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுவது மட்டுமல்லாமல் ஹஜ் செய்வது மட்டுமல்லாமல் இதுவும் ஒரு அமல் தான். இப்படி பிறருடைய உரிமையை பேணுவது பற்றி இஸ்லாம் அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவற்றை எல்லாம் விளங்கி அல்லாஹ்வுடைய சுத்தமான சத்தியமான மார்க்கத்தை முறையாக நமது வாழ்விலே பின்பற்றி நடக்க நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சி எடுப்போமாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக. நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், குடும்ப உறவை பேணக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா. எங்களுடைய குடும்பங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உண்டாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரத்திலே தொழிலிலே பரக்கத்து செய்வாயா. இந்த நாட்டிலே ரஹ்மானே எங்களை பாதுகாப்பாயா. எங்களுக்கு பரக்கத்துடைய வாசல்களை திறந்து விடுவாயா. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.